அனைவருக்கும் வணக்கம். உவா மாகாண கல்வி திணைக்களம் பண்டாரவளை வலயக்கல்வி காரியாலயமும் உவா சமூக வானொலியுடன் இணைந்து வழங்கும் இக்கல்வி சேவையுடன் நான் ஜெகநாதன் சுரேஷ், விஞ்ஞான ஆசிரியர், பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியிலிருந்து. 2020 கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு முகங்கொடுக்கும் மாணவர்களை கருத்தில் கொண்டு பாட எண் 34 விஞ்ஞானம் பாட பரீட்சையானது 4 மணித்தியாலத்தை கொண்டதாகும். மாணவர்களே, இவ்வினாத்தாளானது பகுதி 1-40 பல்தேறு வினாக்களையும் MCQ மல்டிபிள் சாய்ஸ் குவிஷன் கொண்டதாகவும் இதற்கு 80 புள்ளிகளும் பகுதி 2 ஏ பி என்றவாறு ஏ பகுதி கட்டமைப்பு வினாக்கள் 4 கட்டாயமானதாகும். 4 வினாக்களுக்கும் 15 புள்ளிகள் வீதம் 60 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி பி ஆனது 5 கட்டுரை வினாக்களில் மாணவர்கள் 3 வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும். இம்மூன்று வினாக்களுக்கும் 20 புள்ளிகள் வீதம் 60 புள்ளிகள் வழங்கப்படும். இது வினாத்தாளின் மேல் எழுந்தவாரியான ஒரு கட்டமைப்பாகும். நல்லது மாணவர்களே, இன்று நாம் தரம் 11 விஞ்ஞான பாட பகுதி 1 உயிரியல் பிரிவின் 2 பாட அலகான ஒளித்தொகுப்பு பற்றி நாம் இங்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். மாணவர்களே, பக்க இலக்கம் 23 நீங்கள் உங்கள் அவதானத்தை செலுத்தலாம். மாணவர்கள் பாட புத்தகத்தையும் குறிப்பு புத்தகத்தையும் எழுது கருவிகளையும் அருகில் வைத்துக் கொண்டு மிகவும் அவதானமாக செவிமடுக்கவும். மாணவர்களே, இந்த காலகட்டமானது கொரோனா வைரஸ் தொற்று நோயினுடைய தாக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இச்சந்தர்ப்பத்திலே கடந்த காலங்களில் உயர்தர பரீட்சை, புலமை பரீட்சைகள் மிக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. மாணவர்கள் இந்த அசாதாரண சூழ்நிலை கருத்தில் கொண்டு சாதாரண தர பரீட்சைகளில் உங்களுக்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு வினாத்தாள் உங்களுக்கு சார்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வினாத்தாள் முழுமையான தரம் 10-20 பாடத்தினையும் தரம் 11-15 பாடத்தையும் உள்ளடக்கியதாக கடந்த காலங்களைப் போன்றே தரமான வினாத்தாள்களாக வெளிவர இருக்கின்றது. மாணவர்களே, இன்று நாம் அனைவரும் உட்கொண்ட உணவு எங்கிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கின்ற வினாவோடு இந்த பாடப்பிரவேசத்தை நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். இங்கு பெற்றுக் கொள்ளப்பட்ட உணவானது பலரும் பல்வாறான விடை அளித்தாலும் இதில் பிரதான விடையானது தாவரத்திலிருந்தே பெற்றுக் கொள்ளப்பட்டது என்பதே மிகவும் பொருத்தமானதாகும். ஆகவே தாவரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த உணவு செயற்பாடானது, உணவு உற்பத்தி செயற்பாடானது ஒளித்தொகுப்பு ஆகும். ஒளி தொகுப்பு, ஒளியை தொகுக்கின்ற அந்த செயற்பாட்டிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒளி தொகுப்பு என்றால் என்னவென்று, முதலாவதாக ஒளி தொகுப்பு என்றால் என்ன என்று நாங்கள் மிக விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி கார்பனீர் ஒட்சைட்டு நீர் என்பவற்றை மூலப்பொருளாக கொண்டு பச்சை தாவரங்கள் தாவர களங்களில் உள்ள பச்சை உருமணியில் நடைபெறும் உணவு தொகுக்கும் செயல்முறையே ஒளித்தொகுப்பு எனப்படும். மாணவர்களே, கடந்த கால வினாக்களில் வினாத்தாள்களிலே கடந்த கால பரீட்சைகளிலே தொடர்ந்தும் இந்த ஒளித்தொகுப்பு பாடத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் மிக லாபகமாக புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு இவ்வாறான உயிரியல் பாடப்பகுதியினுடைய ஒளித்தொகுப்பினை நன்று கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. மாணவர்களே, எங்களுக்கு கிடைக்கின்ற உணவானது பெரும்பாலும் நாங்கள் அனைவரும் தாவரங்களை நோக்கியே காத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே அனைத்து அங்கைகளிலும் விசேட விதமாக விலங்குகள் நுண்ணங்கைகளை பொறுத்த மட்டிலே பிறப்போசனைக்குரியதாக இருக்கின்றது. உணவுக்காக வேறு அங்கிகளின் மீது தங்கியுள்ள அனைத்து அங்கிகளும் பிறப்போசணிகள் எனப்படும். தாவரங்களை பொறுத்தவரையிலே தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதன் காரணமாக அவை தட்போசணிகள் என அழைக்கப்படுவதோடு உற்பத்தியாக்கிகளாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு தாவரமானது ஒளி தொகுப்பின் மீது செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக பிரதான நான்கு காரண காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பச்சையம், ஒளி, நீர், காபனீர் ஒட்சைட் என்றவாறு இந்த நான்கு காரணிகளை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்றால், பச்சையமானது தாவர களத்திலே உள்ள புன்னங்கமான பச்சை உருமணியிலே உற்பத்தி செய்யப்படுகின்றதுதான் இந்த பச்சையம் எனும் ரசாயன பொருள். இதற்கு ஆங்கிலத்திலே குளோரபில் என்றும் கூறுவார்கள். ஒளியானது இயற்கையாக முதன்மை சக்தியை முதலான சூரிய ஒளியாகவும், நீரானது மண்ணிலிருந்து பிரசாரம் மூலமாக பெற்றுக் கொள்வதோடு, காபனீர் ஒட்சைட்டானது வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. இதனூடாக நாங்கள் பார்க்கும்போது ஒளி தொகுப்பினுடைய விளைவுகளை நோக்கியதாக எங்களுடைய பாடப்புத்தகத்திலே 25வது பக்கத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதான காரணிகளை கொண்டதாக ஒளி தொகுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஒளி தொகுப்பை மேற்கொள்ளப்படும் போது இந்த நான்கு காரணிகளோடு விளைவுகளாக நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். குளுக்கோஸும் ஒட்சிசனும் வெளிவிடப்படுகின்றது. குளுக்கோஸானது உணவு மூலமாகவும், ஒட்சிசனானது பரவல் மூலமாகவும் வளிமண்டலத்தில் சேர்கின்றது. மாணவர்களே, தாவரத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற குளுக்கோஸானது தற்காலிகமாக சுக்குரோஸாக மாற்றப்பட்டு உரிய இழையத்தின் ஊடாக தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் மாப்பொருளாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே மாணவர்கள் அவதானிக்க வேண்டிய விடயமானது, இளையங்களிலே சிக்கலான இரண்டு இளையங்கள், சிக்கலான நிலை இளையங்கள் இரண்டு, ஒன்று உரிய இளையம், அடுத்ததாக கால் இளையம். இங்கு உணவை கொண்டு செல்வதற்காக உரிய இளையமும், நீர் போசணை கூறுகளை கொண்டு செல்வதற்காக கால் இளையமும் தொழில் படுகின்றது. ஆரம்பத்தில் கூறியது போல் இங்கு சேமிக்கப்படுகின்ற மாப்பொருளானது தாவரங்களில் பழங்கள், மரக்கறிகள், கிழங்கு வகைகள், இலைகள், தண்டுகள், வேர்கள் என்றவாறு சேமிக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களிலே கேட்கப்பட்ட வினாக்களாக, தண்டுகளினால் உணவு சேமிக்கப்படுகின்ற தாவரங்கள் என்ன, தண்டுகளினால் உணவு சேமிக்கின்ற தாவரங்கள் என்ன என்ற வினாவிலே அநேகமான மாணவர்கள் கோயிலை தண்டு என்று விடையளித்திருப்பார்கள். இது நடைமுறையிலே நாம் அவ்வாறு அதனை பெயர் சொல்லி அழைத்தாலும், தண்டுகளில் உணவு சேமிக்கும் தாவரம் இரண்டு மாத்திரமே இங்கு எங்களுடைய பாடத்திட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அது கரும்பு, கித்துள் என்ற வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கரும்பு தாவரமும் கித்துள் தாவரமும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வேர்களின் ஊடாக உணவு சேமிக்கும் தாவரங்களை கூறும்போது அநேகமான மாணவர்கள் எழுந்த வாரியான விடைகளை கொடுப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றை தவிர்த்து கொண்டு மிக லாபகமாக புள்ளிகளை திரட்டிக் கொள்வதற்காக மாணவர்கள் ஆணிவேர் எனும் பகுதியினூடாக இதுவரை காலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டத்திலே மூன்று தாவரங்கள், கேரட், பீட், முள்ளங்கி. மீண்டும் தருகிறேன், ஆணிவேரிலே உணவு சேமிக்கின்ற தாவரங்கள் கேரட், பீட், முள்ளங்கி. அதேபோன்று பக்க வேர் அல்லது இடமாறி பிறந்த வேர். இந்த இடத்திலே மீண்டும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த நினைக்கின்றேன். வேர்கள் எனும் போது ஒரு முனையிலே ஆணிவேர் என்று குறிப்பிட்டவர்கள், அடுத்ததாக நாரூறு வேர் என்று கூறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லை, நாரூறு வேர் மூலமாக உணவு சேமிப்பது இல்லை, மாறாக பக்க வேர், இடமாறி பிறந்த வேர் என்றுதான் அழைக்கின்றோம். அவ்வாறான தாவரங்களுக்கு உதாரணமாக மரவள்ளி, வற்றாலை, டேலியா போன்றவற்றை குறிப்பிடுகின்றோம். நல்லது மாணவர்களே, ஒளித்தொகுப்பு செயற்பாட்டிலே பிரதானமாக பரீட்சையை மையமாக கொண்ட வினாக்களிலே ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு, ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு பெருவாரியாக மூன்று புள்ளிகளை தன்னகத்தை கொண்ட ஒரு வினாவாக அமைகின்றது. தேசிய மட்ட பரீட்சைகளிலே மூன்று புள்ளிகளுக்குரிய வினாவாக இது அமைகின்றது. விசேட விதமாக கேட்கின்ற வினாவுக்கு விடையளிப்பதற்கு மாணவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒளித்தொகுப்பின் சொற்சமன்பாட்டை தருக, ஒளித்தொகுப்பின் சொற்சமன்பாட்டை தருக. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே இந்த சொற்சமன்பாடானது கார்பனீர் ஒட்சைட்டு சக நீர், சூரிய ஒளியின் கீழ் பச்சையம், ஒளியின் கீழ் பச்சையம் என்றவாறும் அமையலாம். இந்த தாக்கத்தினூடாக எமக்கு கிடைக்கின்ற விளைவுகளாக குளுக்கோசு சக ஒட்சிசன் என அமைய பெறும். கார்பனீர் ஒட்சைட்டு சக நீர், ஒளியின் கீழ் பச்சையம், குளுக்கோசு சக ஒட்சிசன் என்றவாறு அமைய வேண்டும். கடந்த கால வினாக்களிலே மாணவர்கள் இவ்வாறான சமன்பாடை எழுதிவிட்டு கார்பனீர் ஒட்சைட்டு சக நீர் என்று எழுதி தொடர்ந்து எழுதும் போது பார்க்கின்றோம், சன்லைட் குளோரபில் என்று ஆங்கில பதங்களை இங்கு பயன்படுத்துகிறார்கள். மாணவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், கலை சொற்களுக்கு ஏனைய மொழிபெயர்ப்புகளுக்கு அவ்வப்போது எங்களுடைய புள்ளி திட்டமிடல் படிவத்திலே புள்ளி வழங்கப்படாவிடேன். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த புள்ளிகளை மாணவர்கள் இழப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மிகவும் நேர்த்தியாக இந்த சமன்பாடுகளை எழுத வேண்டிய தேவை மாணவர்களினுடைய கடமையாகும், புள்ளிகளை அதிகரித்துக் கொள்வதற்காக. அதேபோன்று ரசாயன சமன்பாடு, தீர்வை செய்த சமன்பாடு, சமப்படுத்தி என்ற சமன்பாடு என்ற வினாக்கள் ஒரு நிலைதான் குறிக்கின்றது. அதாவது ரசாயன சமன்பாடு அது இவ்வாறு அமையப்பட வேண்டும். ஆறு சி ஓ இரண்டு பக்கத்திலே பௌதிக நிலைகள் குறிப்பதை எதிர்பார்க்கின்றோம். ஜி அதாவது கேஸ் அல்லது வாயு என்று அமைகின்றது. சக ஆறு எச் டூ ஓ லிக்விட் எல் என்றவாறும், ஒளியின் கீழ் பச்சையம், சி சிக்ஸ் எச் டுவெல் ஓ சிக்ஸ் எஸ் சொலிட் சக ஆறு ஓ டூ ஜி என்றவாறு இது அமையப்பெற வேண்டும். ஆகவே இந்த பாடத்துக்குள்ளே செல்லும் போது இந்த சமன்பாடுகளை மாணவர்கள் மிகவும் அவதானமாக அறிந்திருப்பது தேவையாக இருக்கின்றது. நல்லது மாணவர்களே, ஆரம்பத்தில் கூறியது போல் தரம் 10 தரம் 11 கொண்டதாக உங்களுடைய பரீட்சை அமையப்படும் போது அனைத்து பாடங்களையும் உள்ளடக்கியதாக பாடப்பகுதியிலே அனைத்து பகுதிகளையும் விசேட விதமாக நான் அதை தெளிவாக இந்த இடத்திலே கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. மேலதிக அறிவுக்காக உங்கள் அறிவுக்காக என்ற பகுதியிலிருந்து கூட அவ்வப்போது வினாக்கள் தொடுக்கப்படுகின்றது. இங்கு அவ்வாறான ஒரு வினாவாக ஒளித்தொகுப்பு செயல்முறைக்காக சூரியனின் உள்ள எந்த நிறங்கள் அதிக அளவில் அகத்துறிஞ்சப்படுகிற என்ற வினா கேட்கப்படலாம். ஒளித்தொகுப்பு செயல்முறைக்காக சூரிய ஒளியில் உள்ள சிவப்பு நீல நிறங்கள் அதிக அளவில் அகத்துறிஞ்சப்படுகின்றன. சிவப்பு நீல நிறங்கள் அதிக அளவிலே அகத்துறிஞ்சப்படுகின்றன. நல்லது மாணவர்களே, இந்த ஒளித்தொகுப்பு பாடப்பரப்பிலே எங்களுக்கு பிரதானமாக 4 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களிலே 2019 ஆண்டு வினாத்தாளில் விசேட விதமாக கட்டமைப்பு வினாவிலே தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கும்போது கட்டமைப்பு பகுதியிலே 2019 ஆண்டு 2018 ஆண்டு 2017 ஆண்டுகளிலே தொடர்ந்து இரண்டாவது பகுதியில் பகுதி 2 இரண்டாவது வினா, ஏ பகுதியிலே இரண்டாவது வினா, பி பகுதியும் 2018 பகுதி 2 ஏ பகுதியில் இரண்டாவது வினாவிலே சி வினாவும், 2017 ஆண்டு பகுதி 2 ஏ பகுதியின் இரண்டாவது வினாவிலே பி வினாவும் தொடர்ந்து கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய பாடப்புத்தகத்திலே 27 பக்கத்திலே அமைய பெற்ற ஒளித்தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டுதல் பரிசோதனை 2019 ஆண்டு 1.5 வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பாடப்புத்தக இலக்கம் 28 ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு காபனீர் ஒட்சைட்டு அவசியம் என காட்டுதல் என்ற பரிசோதனை 2018 கேட்கப்பட்டிருக்கின்றது. அங்கு அந்த வினாவிலே ஒரு சிறப்பு அம்சம் யாது என்றால், இங்கு 2 பைகளிலே இலைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கு ஒரு மணிச்சாடியை கொண்டு அந்த பரிசோதனை அமைத்திருக்கின்றார்கள். கட்டுப்பாட்டு பரிசோதனை அமைக்க வேண்டும் என்றுதான் அந்த வினா அமைந்திருந்தது. அதேபோன்று 2017 ஒளித்தொகுப்பின் போது ஒர்சிசன் வாயு தோன்றுவதை காட்டுதல் என்ற பரிசோதனை கேட்கப்பட்டிருந்தது 2017. ஆகவே நாங்கள் இன்று அந்த பரிசோதனைகளை இன்னும் விரிவாக பார்க்க இருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே, 2020 ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என காட்டுதல் என்ற செயற்பாடு 2.5 ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும் மாப்பொருளை இனங்காண்டுதல் மாப்பொருள் பரிசோதனை செயற்பாடு 2.2 2.4 பக்கத்தில் இருக்கின்ற பகுதிகள் பெரும்பாலும் எதிர்பார்க்கை வினாக்களாக இருக்கின்றது. மாணவர்களே, இப்போது நாங்கள் மாப்பொருளை இனங்காணுதல் பரிசோதனைக்கு உங்களை அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக செயற்பாடு 2.2 பக்க இலக்கம் 26 2.4 மாணவர்கள் அவதானமாக இதனை அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தேவையான பொருட்கள் முகவை, கொதிகுழாய், முக்காளி, பன்சன் சுடரெழுப்பு, மதுசாரம், தாவர இலை, நீர், அயடின் கரைசல் போன்றவை ஆகும். ஆகவே தேவையான பொருட்கள் எவை, அப்பொருட்களை மாணவர்கள் இனங்கண்டு அடையாளப்படுத்தக்கூடிய விதத்திலே தம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். செயல்முறைக்கு நாம் உங்களை அழைத்து சென்றால், நன்றாக சூரிய ஒளி படும் இடத்தில் உள்ள தாவர இலை ஒன்றை பறித்து கொதிகுழாயிலிட்டு நீர் சேர்த்து கொதிக்க விடவும். முதலாவது அந்த செயல்முறையிலே தாவர இலையை கொதிநீரிலிட்டு அவிப்பதற்கான காரணம் என்ன? மாணவர்களே, அங்கு கொடுக்கப்பட வேண்டிய விடையானது தாவர இலையின் கலங்களை அழிக்க. பின் அத்தாவர இலையை எடுத்து மதுசாரம் உள்ள கொதிகுழாயிலிட்டு கொதிநீர் தொட்டியினுள் வைக்கவும். முதலாவது பகுதியிலே நாங்கள் அந்த இலையை அவித்தோம், கொதிக்க விட்டோம். இப்போது கொதிநீரில் விட்டு இதனை நாங்கள் வைக்கின்றோம். மதுசாரத்தினை நேரடியாக வெப்பம் வழங்கும் போது அது தீப்பற்றக்கூடியது, ஆபத்தானது. ஆகவே மதுசாரத்தில் இட்ட இலையை நாங்கள் கொதிநீரில் வைக்கின்றோம். ஏன் இங்கு நாங்கள் கொதிநீரில் வைக்கின்றோம் எனும் போது, அங்கு அந்த இலையில் இருக்கும் பச்சையத்தை அகற்றுவதற்காக தான் நாம் அங்கே வைக்கின்றோம். அடுத்ததாக பின் தாவர இலையை நீரினால் கழுவி அயடின் துளிகள் சிலவற்றை இட்டு நிறமாற்றத்தை அவதானிங்கள் என்று கூறுகின்றனர். பின் தாவர இலையை ஏன் நாங்கள் நீரினால் கழுவ வேண்டும்? தாவர இலையில் படிந்திருக்கும் மதுசாரத்தை அகற்றுவதற்காக நாம் நீரில் கழுவ வேண்டும். அதுவும் ஓடும் நீரில், குழாய் நீரில், அல்லது நீரை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் இட்டு கழுவுவதை விட பாத்திரத்தில் வந்து நீரை நாங்கள் அதற்கு நேரடியாக ஊற்ற வேண்டும். நல்லது மாணவர்கள், இவ்வாறு பரிசோதனை செய்தன் பிறகு மாணவனுடைய அவதானமாக அயடின் கரைசல் துளியை இட்டபோது தாவர இலையின் நிறம் நீலம் அல்லது ஊதாவாக தோன்றினால் மாப்பொருள் உண்டு என்ற முடிவுக்கு வர முடியும். இந்த மாப்பொருள் பரிசோதனை மிக தெளிவாக மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூரிய ஒளி படுமிலை எடுத்து கொதிநீரில் அவிக்க வேண்டும். அவிலையை மதுசாரத்தில் இட்டு அதனை மீண்டுமாக கொதிநீரில் அவிக்க வேண்டும். அங்கு வெப்பம் வழங்கப்படாமல் கொதிநீராக மாத்திரமே இருக்க வேண்டும். அவ்விலையை ஓடும் நீரினால் கழுவி அதற்கு அயடின் கரைசல் சேர்க்கும் போது அவ்விலையிலே நிறமாற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்நிறமாற்றமானது நீலம் அல்லது ஊதாவாக அமைய வேண்டும். இது மாப்பொருள் பரிசோதனை. அடுத்ததாக மாணவர்களை, ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகளை பரீட்சித்தல். ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகளை பரீட்சித்தல் எனும் போது, அநேகமான சந்தர்ப்பங்களிலே 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்ட தாவரம் என்று சொல்வார்கள், அல்லது 2 இருளில் வைக்கப்பட்ட தாவரம். ஏன் இத்தாவரத்தை இருளில் வைக்க வேண்டும்? இத்தாவரத்தில் சேமிக்கப்பட்டுள்ள மாப்பொருளை அகற்றுவதற்காகவே நாம் இத்தாவரத்தை இருளில் வைக்கின்றோம். அதேபோன்று ஒளி தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டுவதற்கான பரிசோதனை இது 2019 அதாவது கடந்த வருட பரீட்சையிலே கேட்கப்பட்ட ஒரு வினாவாக இருக்கின்றது. இந்த பரிசோதனையை மாணவர்கள் அமைக்கும் போது பெருவாரியாக சட்டி தாவரத்தை தேர்ந்தெடுப்பார்கள். சட்டி தாவரத்தை தேர்ந்தெடுப்பதற்கான காரணமையாது தேவையான சந்தர்ப்பங்களில் சட்டி தாவரத்தை இடம்பெயர்க்க வேண்டியது வருகின்றது. இருளிலும் வைக்க வேண்டும், சூரிய ஒளியிலும் வைக்க வேண்டும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே சட்டி தாவரம் எமக்கு இலகுவாக அமையும். இரண்டாவது செயற்பாடாக ஒளி தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என பார்க்கும் 48 மணித்தியாலும் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரம் மாப்பொருள் பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த பொருட்கள் கருப்பு பொலித்தீன், நிறமற்ற பொலித்தீன். மாணவர்களே, கருப்பு பொலித்தீனானது ஒளி ஊடுபுக விடுவதை தடுக்கின்றது, நிறமற்ற பொலித்தீனானது ஒளி ஊடுபுக விடும். அந்த வகையிலே பரிசோதனையுடைய செயற்பாடாக 48 மணித்தியாலம் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரத்திலிருந்து இலைகளை ஏ பி என்றவாறு தெரிவு செய்ய வேண்டும். இது உங்கள் பாடப்புத்தகத்தில் 27 பக்கத்திலே அமையப்பெற்றிருக்கின்ற செயற்பாடு 2.3 ஒரு 2.5 காண்பிக்கப்படுகின்றது. அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட இலை ஏயின் ஒரு பகுதியை கருப்பு பொலித்தீனால் சுட்டிவிடுக. அவ்வாறு செய்த பிறகு இலை பி யை நிறமற்ற பொலித்தீனால் மூடிவிடுவோம். பின்னர் மாதிரியை இந்த கட்டமைப்பை 2 அல்லது 3 மணித்தியாலங்களும் சூரிய ஒளியில் வைத்து செயற்பாடு 2.1 கூறப்பட்டது போல் மாப்பொருள் சோதனையை ஏபி இலைகளுக்கு மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளப்படும் போது இலை ஏக்கு அயடின் கரைசல் இட்டபோது கருப்பு பொலித்தினால் மூடப்பட்ட பகுதி நிறமாற்றத்தை தராது. ஏனைய பகுதிகளில் கருநீல அல்லது ஊதா நிறமாற்றத்தை அவதானிக்க முடியும். ஒளி தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என காட்டுவதனுடைய முடிவுகளாக இலை ஏக்கு அயடின் கரைசல் இட்டபோது கருப்பு பொலித்தினால் மூடப்பட்ட பகுதி நிறமாற்றத்தை தராது, ஏனைய பகுதிகளில் கருநீல அல்லது ஊதா நிறமாற்றத்தை அவதானிக்க முடியும். இதிலிருந்து சூரிய ஒளி பட்டிடத்திலே ஒளி தொகுப்பு நடைபெற்றிருப்பதனையும் சூரிய ஒளி படாத கருப்பு பொலித்தினால் மூடப்பட்ட பகுதியிலே நிறமாற்றம் ஏற்படாதனால் அங்கு ஒளி தொகுப்பு நடைபெறவில்லை என்ற முடிவுக்கும் வர முடியும். இதற்கமைய ஒளி தொகுப்பு நடைபெற சூரிய ஒளி அவசியம் என்ற முடிவுக்கு வரலாம். நல்லது மாணவர்களே, அடுத்த செயற்பாடு 2.4 உங்கள் பாட புத்தகத்திலே 28 பக்கத்தில் 1.7 இவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றது. ஆரம்பத்தில் கூறியது போல் இந்த செயற்பாடானதும் பரீட்சை வினாவிலே 2018 மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு வினாவாக அமையப்பெற்றிருக்கின்றது. அநேகமான மாணவர்கள் இந்த பகுதியிலே புள்ளிகளை திரட்டிக் கொள்வதிலே சிரமப்பட்டிருந்தார்கள். காரணம், இந்த சட்டி தாவரத்திலே சி பகுதி டி பகுதி 2 இலைகளுக்கு பொலித்தின் பைகள் உரையிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் வினாவிலே கொடுக்கப்பட்டிருந்தது மணிச்சாடியிலே மூடப்பட்டிருந்தது. மாணவர்களே, உங்களுடைய இந்த பரீட்சையானது ஒரு மாணவனுடைய அறிவு திறன் மனப்பாங்கு தேர்ச்சியை மையமாக கொண்டிருப்பதனால் கற்றலுக்கான வெளிப்பாடாக மாணவர்கள் சிந்தித்து விடையளிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு கார்பனைட் ஆக்சைடு அவசியம் என காட்டுதல் என்னும் பரிசோதனை நாம் பார்க்கும் போது இதுவும் 48 மணித்தியாலும் இருளில் வைக்கப்பட்ட சட்டி தாவரமாக இருக்க வேண்டும். இதற்கு தேவையான பரிசோதனை பொருட்களாக மாப்பொருள் பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். 2 பொலித்தின் உரைகள் நிறமற்றதாக இருக்க வேண்டும். இவற்றோடு சோடியம் அயதரோட்சைட்டு கரைசல், NaOH கரைசல், நீர் போன்றவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த தாவரத்தினுடைய எல்லா விதத்திலும் ஒத்த 2 இலைகள் பெயர் குறிப்பிடப்பட்டு ஒளி ஊடுகாட்டக்கூடிய பொலித்தின் உரைகளினால் மூட வேண்டும். 1 இலை பகுதியிலே நீரையும் மற்ற இலையினுடைய பகுதியிலே சோடியம் அயதரோட்சைட்டு கரைசலையும் விட்டு இறுக்கமாக கட்டிவிட வேண்டும். இச்சட்டி தாவரத்தை நன்றாக சூரிய ஒளி படுமிடத்தில் வைக்க வேண்டும். 3-4 மணித்தியாலங்களின் பின் இலைகளை அகற்றி மாப்பொருள் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மாப்பொருள் பரிசோதனை மேற்கொள்ளும் போது இலை டிக்கு அயோடின் கரைசல் சேர்த்தால் நிறமாற்றம் ஏற்படாது. எனினும் இலை சிக்கு அயோடின் கரைசல் சேர்த்தால் கரு நீல நிறம் தோன்றும். மாணவர்களே, டி பகுதியிலே சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த டி உரையில் இடப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆனது உரையினுள்ள CO2 வாயுவை அகத்துறிஞ்சுகின்றது. இந்த உரையினுள்ள CO2 வாயுவை அகத்துறிஞ்சுகின்றது. அதனால் டியில் உள்ள இலைக்கு CO2 கிடைக்காததால் ஒளித்தொகுப்பு நடைபெறவில்லை. அதனால் அயோடின் கரைசலுடன் நிறமாற்றத்தை காட்டவில்லை. இலை சிக்கு நீர் சேர்க்கப்பட்ட இலை CO2 கிடைப்பதால் ஒளித்தொகுப்பு நடைபெறுகிறது. இதனால் அயோடின் கரைசலுடன் நிறமாற்றத்தை காட்டுகிறது. இலை டியில் மாப்பொருள் உற்பத்தி செய்யப்படவில்லை. எனினும் சி என்னும் இலை பகுதியிலே மாப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் ஒளித்தொகுப்புக்கு கார்பனீர் ஒர்சைட்டு அவசியம் என்ற முடிவுக்கு வர முடியும். அடுத்ததாக, பெரும்பாலும் இந்த வினாவும் 2020 ஆண்டு பொது பரீட்சையிலே எதிர்பார்க்க வினாவாக இருக்கின்றது. தொடர்ந்து நான் ஆரம்பத்தில் கூறியது போல் 2019, 2018, 2017 காலப்பகுதிகளிலும் இது கட்டமைப்பு வினாக்களாகவும், 2016, 2015, 13, 12 காலப்பகுதியிலே பல்வேறு வினாக்களிலுமே இந்த பாடத்தினுடைய வினாக்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. இப்போது நாங்கள் செயற்பாடு 2.5 உங்கள் கரங்களில் இருக்கும் பாட புத்தகம் இலக்கம் 29 இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. ஒளி தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என காட்டுதல். பன்னிற இலை, மாணவர்களை தேவையான பொருட்களில் பன்னிற இலை சொல்லப்படுகின்றது. இந்த பன்னிற இலையானது நாங்கள் அநேகமாக பெயர் சொல்லி அழைக்கின்ற குரோட்டன் தாவரம், இவற்றோடு வெள்ளை கடதாசி மாப்பொருள் பரிசோதனைக்கு தேவையான பொருட்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். இதனுடைய செயற்பாடாக 48 மணித்தியாலும் இருளில் வைக்கப்பட்ட பன்னிற குரோட்டன் தாவரத்தில் பறிக்கப்பட்ட இலைகளை எடுத்து அதில் பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியை வெள்ளை கடதாசியில் குறித்துக் கொள்ள வேண்டும். இதனூடாக மாப்பொருள் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் போது மாப்பொருள் பரிசோதனையின் போது இலையின் பச்சை நிறப்பகுதியில் இளம் ஊதா அல்லது நீல நிறம் தோன்றுவதை அவதானிக்கலாம். பச்சை நிறம் கொண்ட பகுதி பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியாகவும் மாப்பொருள் பரிசோதனைக்கு முன்பு அமையப்பெற்ற இலையிலே இப்போது நாங்கள் அவதானிக்கலாம். நிறமாற்றம் ஏற்படாத பகுதி கரு நீல நிறம் ஏற்பட்ட பகுதியாக மாப்பொருள் பரிசோதனைக்கு பின்பாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மாப்பொருள் பரிசோதனையின் போது பச்சை நிறம் தவிர்ந்த இடங்களில் நிறமாற்றம் ஏற்படவில்லை. ஏனைய பகுதிகளில் கரு நீல நிறத்தை அவதானிக்கலாம். இலையின் பச்சை நிறம் தவிர்ந்த பகுதியில் பச்சையம் காணப்படாத காரணமாக ஒளித்தொகுப்பு நடைபெறவில்லை. ஆகவே இப்பகுதியில் எவ்வித நிறமாற்றமும் ஏற்படவும் இல்லை. இதிலிருந்து மாணவர்களே, ஒளித்தொகுப்புக்கு பச்சையம் அவசியம் என்னும் முடிவுக்கு வர முடியும். இவ்வாறு பரிசோதனைகளை மேற்கொண்ட நாங்கள் ஒளித்தொகுப்புக்கு நீர் அவசியம் என காட்டுதல் என்பது இதற்கு விதிவிலக்காக அமைந்திருக்கின்றது. ஒளித்தொகுப்புக்கு நீர் அவசியம் என காட்டுவதற்கு ஆய்வுகூட பரிசோதனைகளை திட்டமிட முடியாது. இதற்கான காரணமானது, கட்டுப்பாட்டு பரிசோதனையில் நீரை வழங்காதுவிடின் தாவரம் இறந்துவிடும். ஆகவே ஒளித்தொகுப்பு நடைபெறுவதை கொண்டு ஒளித்தொகுப்புக்கு நீர் அவசியம் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஒர்சிசனின் 8-18 என்ற சமதானியை கொண்டு நிரூபித்திருக்கின்றார்கள் நீர் அவசியம் என்று. ஒளித்தொகுப்பின் விளைவாக ஒர்சிசன் வாயு தோன்றுவதை காட்பதற்கான செயற்பாடு பாட புத்தகத்திலே 30 பக்கத்தில் செயற்பாடு 2.6 2.10 அமையப்பட்ட பரிசோதனை. 2017 ஆண்டு வினாத்தாளிலே பகுதி 2A பகுதியிலே இரண்டாவது வினா வினாவின் பி வினாவாக இது அமைய பெற்றிருந்தது. இங்கு இப்பரிசோதனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டு இப்பரிசோதனைக்கான கட்டமைப்பை வரைய வேண்டும். இதுதான் அந்த வினாவாக அமைந்திருந்தது. ஆகவே மாணவர்கள் மிக தெளிவாக இந்த பகுதிகளை அவதானிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்பரிசோதனை, அதாவது ஒளித்தொகுப்பின் போது ஒர்சிசன் வாயு தோன்றுவதை காட்டும் பரிசோதனை, தேவையான பொருட்களாக கொதிகுழாய், தாளி, நீர், நீர்த்தாவரம், புனல். மாணவர்களே, இந்த நீர்த்தாவரம் என்பதிலே மாணவர்கள் மிகவும் சிந்தனை உள்ளவர்களாக செயற்பட வேண்டும். நீர்த்தாவரமானது நிச்சயமாக அது வலிஸ்னேரியா அல்லது ஐதிரில்லா போன்ற தாவரங்கள் இங்கு முக்கியப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பரிசோதனைகளை நாங்கள் பார்க்கும் போது தாயினுள் நீரை இட்டு வலிஸ்னேரியா அல்லது ஐதிரா போன்ற நீர்த்தாவரங்களை புனனில் படத்தில் காட்டியவாறு வைக்க வேண்டும். கொதிகுழாயின் வலி புகாத நீரை நிரப்பி அதனை தாளினுள் தலைகீழாக கவிழ்த்து இங்கு படத்தில் காட்டுவது போல புனலின் மீது வைக்க வேண்டும். பின்ன சூரிய ஒளி நன்றாக படும் இடத்தில் வைக்க வேண்டும். மாணவர்களே, இந்த பரிசோதனை கட்டமைப்பினூடாக இங்கு வெளியேறுகின்ற வாயு குமிழ்களுடைய அளவை அதிகரிப்பதற்கு நீர் யாது செய்வீர்? மாணவர்கள் இரண்டு காரணங்களை குறிப்பிட முடியும். ஒன்று, நீர்த்தாவரங்களான ஐதரில்லா வலிஸ்னேரியா என்பவற்றினுடைய அளவினை அதிகரிக்க வேண்டும், அல்லது நன்றாக சூரிய ஒளி படும் இடத்திலே இதனை வைக்க வேண்டும். இங்கு நீர்த்தாவரத்திலிருந்து வாயு குமிழ்கள் வெளியேறுவதையும் கொதிகுழாயின் மேற்புறத்தில் வாயு சேர்வதையும் காணலாம். இங்கு சேர்ந்த வாயு ஒர்சிசன் என கண்டறிய கொதிகுழாயின் நான்கில் மூன்று பகுதி வாயுவினால் நிரப்பிய பின் குழாயில் உள்ள நீரை அகற்றி தனக்குச்சியை கொதிகுழாயின் வாயினருகே பிடிக்க வேண்டும். மாணவர்களே, இந்த சுவாலை பரிசோதனையிலே கடந்த காலங்களிலே அநேகமான மாணவர்கள் புள்ளிகளை தவறவிட்டார்கள். தனக்குச்சி என்பது தணலோடு காணப்படுகின்ற அடுப்பிலே நெருப்போடு காணப்படுகின்ற குச்சியை குறிப்பதோடு தீக்குச்சி என்பது தீப்பெட்டியில் இருப்பதை தான் குறிக்கின்றது. ஆகவே உங்களுடைய பாடப்புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது தனக்குச்சி என்ற காரணத்தினால் நிச்சயமாக மாணவர்களும் தனக்குச்சி என்றே குறிப்பிட வேண்டும். தீக்குச்சி என்பது அங்கு புள்ளி வழங்காத சந்தர்ப்பங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பரிசோதனையுடைய முடிவாக தனக்குச்சியை பிடிக்கும் போது அது பிரகாசமாக ஒளிர்கின்றது. ஒர்சிசன் ஒரு தகன துணையாகும். ஆகவே அது பிரகாசமாக எரிகின்றது. அதேபோன்று மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். ஏனைய பரிசோதனைகளே, வாயு பரிசோதனைகளை நாங்கள் பார்க்கும் போது, சுவாலை பரிசோதனைகளை பார்க்கும் போது இவ்வாறான தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது அத்தனக்குச்சி அணைகின்றது என்ற முடிவுக்கு வரும்போது அங்கே காபிடீர் ஒர்சைட்டு வாயுவும் எரியும் தனக்குச்சியை கொண்டு செல்லும் போது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணைந்தால் அங்கே ஐதரசன் வாயு வெளிவருவதையும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். தனக்குச்சியானது பிரகாசமாக ஒளிர்கின்றது, அங்கே ஒர்சிசன் வாயு வெளிவந்திருக்கின்றது. தனக்குச்சியானது அணைந்து விடுகின்றது, அங்கு காபிரீர் ஒர்சைட்டு வாயு வெளிவருகின்றது. தனக்குச்சியானது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணைகின்றது, அங்கே ஐதரசன் வாயு வெளிவருகின்றது. நல்லது மாணவர்களே, பச்சை தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது ஒர்சிசன் வாயுவை வெளிவிடுகிறது என்பதை முதல் நிரூபித்து காட்டிய விஞ்ஞானி லோவோசியர் ஆவார். 1873 ஆண்டிலே அவர் இதனை ஆதாரப்படுத்தினார். நல்லது மாணவர்கள், இவ்வாறு ஒளித்தொகுப்பினுடைய முக்கியத்துவங்களிலே நடைமுறை வாழ்க்கையிலே இந்த ஒளித்தொகுப்பானது பிரதானமாக எமக்கு உணவு தேவைக்கு முக்கியத்துவமாக இருப்பது போல் இன்னோரான காரணகாரியங்கள் மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். கார்பன் வட்டத்தை பேணுவதற்கு ஒளித்தொகுப்பு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றது. அங்கிகளினுடைய சுவாசத்துக்கும், உங்களுக்கு தெரியும் ஒர்சிசன் வாயுவானது அங்கிகளினுடைய சுவாசத்துக்கு, தகனத்திற்கு, சுழியோடிகளுக்கு, விண்வெளி வீரர்களுக்கு, நோயாளிகளுக்கு செயற்கை சுவாசம் வழங்குவதற்கு போன்றவற்றோடு மென்னிரும்புகளை உருக்கி காய்ச்சி ஒட்டுவதற்கும் ஒர்சிசன் அவசியமாகின்றது. அதேபோன்று தகனத்திற்கும் ஒர்சிசன் இன்றியமையாததாகின்றது. நிறை தகனம் நடைபெறுவதற்கு சிறந்த ஒர்சிசன் தேவைப்பாடு கட்டாயமாகின்றது. இது தாவரங்களினுடைய ஒளி தொகுப்பின் மூலமே பெருவாரியாக நிறைவேற்றப்படுகின்றது. அதேபோன்று சுவாசம் தகனம் எனும் செயன்முறையின் மூலம் விடுவிக்கப்படும் கார்பனீர் ஒர்சைட்டு வாயுவை வளிமண்டலத்தில் அதிகரிக்க செய்யாமல் சூழலிலிருந்து அகற்றுவதற்கு ஒளி தொகுப்பு உதவுகின்றது. அதாவது வளிமண்டலத்தில் ஒர்சிசன் கார்பனீர் ஒர்சைட்டு வாயுக்களை சமநிலையில் வைத்திருப்பதற்கு ஒளி தொகுப்பு உதவுகின்றது. மாணவர்களே, நன்றாக சிந்தித்து அவதானித்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து அங்கேயும் உட்சுவாசத்திற்காக ஒர்சிசனை உள்ளெடுக்கின்றது. அதேபோன்று வெளிசுவாசத்திற்காக கார்பனீர் ஒர்சைட்டை வெளிவிடுகின்றது. ஒரு சில மாணவர்கள் மயக்க நிலையில் காணப்படுகிறார்கள், தாவரங்கள் இல்லை கார்பனீர் ஒர்சைட்டு தான் சுவாசிக்கிறது என்று. இல்லை, கார்பனீர் ஒர்சைட்டானது ஒளி தொகுப்புக்காக மாத்திரம். கார்பனீர் ஒர்சைட்டு வாயுவானது ஒளி தொகுப்புக்கு மாத்திரம் தாவரங்கள் உள்ளெடுத்து ஒளி தொகுப்பினுடைய விளைவுகளாக ஒர்சிசனை வெளிவிடுகின்றது. மறுமுனையிலே ஒர்சிசனை சுவாசத்துக்காக தாவரங்கள் உள்ளெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒளி தொகுப்பின் போது ஒளி சக்தியானது ரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. ஒளி தொகுப்பின் போது ஒளி சக்தியானது ரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. இது ஒளி தொகுப்பின் சக்தி நிலை மாற்றம் என அழைக்கப்படுகின்றது. இங்கு தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்வதுடன் புவியின் மீது வாழும் எல்லா அங்கிகளும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இவ்வுணவின் மீது தங்கி வாழ்கின்றன. ஒளி தொகுப்பை செயற்கையாக நடாத்த முடியாது. அதனால் ஒளி தொகுப்பை மேற்கொள்ளும் இச்செயன்முறையை புவியில் அங்கிகளின் நிலவுகைக்கு அவசியமாகின்றது. இவற்றினை கருத்தில் கொண்டு மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்த இந்த ஒளி தொகுப்பினும் பாடப்பரப்பினுடைய சாராம்சமாக பார்க்கும் போது, ஒளி தொகுப்பின் போது பச்சை தாவரங்கள் ஒளி சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றுகின்றது. ஒளி சக்தியை ரசாயன சக்தியாக மாற்றுகின்றது. அண்மைகால வினாத்தாள் பரீட்சிப்பின் போது விளைவுகளாக நாங்கள் இவ்வளவு நாளுமாக பார்த்தது பிரதான விளைவு பக்க விளைவு என்று பார்த்திருந்தோம். இனி வரும் காலங்களிலே இவை இரண்டுமே விளைவுகளாகத்தான் வெளிக்கொணரப்படுகின்றது. ஒளி தொகுப்புக்கு கார்பனீர் ஒர்சைட்டு, நீர், ஒளிச்சக்தி, பச்சையம் என்பன தேவையான காரணிகளாக அமைகின்றது. ஒளி தொகுப்பின் பிரதான விளைவு பொருளாக குளுக்கோஸும் பக்க விளைவு பொருளாக ஒர்சிசன் வாயுவும் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று எங்களுடைய பாட புத்தகத்திலே மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போது அது ஒரே அடையாளத்தின் கீழ் விளைவுகள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் கூறியது போல் ஒளி தொகுப்பு செயன்முறையை ரசாயன சமன்பாட்டிலும் சொற்சமன்பாட்டிலும் வரையறுத்து கூற முடியும். ரசாயன சமன்பாடானது 6CO2G+ 6H2O இல் லிக்விட், ஒளிச்சக்தியின் கீழ் பச்சையம், C6H12O6S என்று பகுதிய நிலையும், சாலிட் சக 6O2 என்று ஜி என்று குறிக்கப்படுகின்றது. சொற்சமன்பாட்டிலே கார்பனீர் ஒர்சைட்டு சக நீர், ஒளி சக்தியின் கீழ் பச்சையம், குளுக்கோசு சக ஒர்சிசன் என்று கூறப்படும். எல்லா அங்கிகளுக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கும் வளிமண்டலத்தில் கார்பனீர் ஒர்சைட்டு ஒர்சிசன் கூறுகளின் சமநிலையை பேணுவதற்கும் கார்பன் வட்டத்தை பேணுவதற்கும் ஒளி தொகுப்பு செயன்முறை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஆகவே மாணவர்களே, இந்த பாடப்பரப்பிலே ஆரம்பத்தில் கூறியது போல் 2017 ஆண்டிலே ஒளித்தொகுப்பின் போது ஒக்சிஜன் வாயு தோன்றுவதை காட்டும் வினாவும் 2018 ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு கார்பனீர் ஒர்சைட்டு அவசியம் என்ற வினாவும் 2019 ஒளித்தொகுப்புக்கு சூரிய ஒளி அவசியம் என்ற வினாவும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இச்சந்தர்ப்பத்திலே 2020 உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு இந்த பாடப்பரப்பிலே வினா தொடுக்கப்பட்டால் நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒளித்தொகுப்பின் போது உற்பத்தி செய்யப்படும் மாப்பொருளை இனங்காணுதல், அதாவது மாப்பொருள் பரிசோதனையும் 26வது பக்கத்தில் இருக்கின்றது. 29வது பக்கத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற ஒளித்தொகுப்புக்கு பச்சம் அவசியம் என காட்டும் அந்த பரிசோதனையும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் இவற்றினை கருத்தில் கொண்டு சுய கற்றலுக்கான காலங்கள் நேரங்கள் உங்களுக்கு அதிகமாக அமையப்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து வரும் காலங்களிலே முழுமையாக முயற்சி செய்து இந்த விஞ்ஞான பாடத்திலே அதிகமான புள்ளிகளை திரட்டிக் கொள்வதற்கு மாணவர்கள் முன்வர வேண்டும். மிகவும் இலகுவான அதிகப்படியான புள்ளிகளை திரட்டிக் கொள்ளக்கூடிய இந்த பாடப்பரப்பிலே அநேகமான மாணவர்கள் தேசிய மட்டத்திலே பின்வாங்குவதை காணக்கூடியதாக இருக்கின்றன. இதற்கான காரணம், மாணவர்களே, விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் கட்டுக்கட்டாக கோப்பு கோப்பாக வினாக்கள் எழுதாமல் குறிப்பு வினாக்கள் கூடாக குறித்த விடைகளை மாத்திரம் நீங்கள் எழுதும் போது அதிகமான புள்ளிகளை திரட்டிக் கொள்ள முடியும். ஆகவே வினாவுக்கு ஏற்று விடை எழுதுவதற்கு தொடர் பயிற்சி அவசியமானதாக இருக்கின்றது. தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக நீங்கள் சிறந்த பெறுபேறுகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஊவா மாகாணத்தினுடைய விஞ்ஞான பிரிவினுடைய பணிப்பாளர், பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையுடைய பணிப்பாளர், தமிழ் பிரிவினுடைய மதிப்புக்குரிய பணிப்பாளர், அதேபோன்ற ஆசிரிய ஆலோசகர்கள், எங்களுடைய உவா சமூக வானொலி நிலையத்திற்கும் எனக்கு உதவி வழங்கிய அத்தனை அன்புலங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை அடுத்த ஒரு பாடத்தொகுதியில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் ஜெகநாதன் சுரேஷ்.